ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம் விரை போலும் ஏயிற்றனை. நந்தி மகந்தானை ஞான கொழுந்தானை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழிக்கு துணை திருமன் மலர்ப்பாதங்கள் மெய்மைகுன்றா முழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிர்தோளும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கேருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நின்றுண்டு எமக்க வழி இடக்க வழிக்கே சுழன்று வெம் பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே எழுந்தும் கைவரம் போடு என்ன கூட்டுகிறியே. எல்லாம் வல்ல இறையருள் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நாயனார் நமிநந்தி அடிகள் என்றொரு நாயனார். இவர் திருவாரூருக்கு அருகிலே ஏமப்பேரூர் என்ற ஊரிலே இருக்கக்கூடியவர். 63 நாயன்மார்களிலே 3 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தவர்கள். 1 நமிநந்தி அடிகள் திருவாரூர், இன்னொருவர் கலியநாயனார் இங்கே திருவொற்றியூர் கலியநாயனார், இன்னொருவர் கணம்புல்லர் சிதம்பரம். இந்த 3 விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தவர்கள். என்ன காரணம் விளக்கேற்றி வழிபாடு செய்தது சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் பிறக்கிறது. அதற்கு சரியா 1 முன்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று நாம விளக்கு ஏற்றி வழிபாடு செய்த நாயனாரை பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த நாயனார் ஏற்றிய விளக்கு திருவாரூரிலே அறநெறியப்பர் கோயிலிலே எரிந்ததாக சொல்கிறது பெரிய புராணம். ஆனா இந்த நாயனார் ஏற்றக்கூடிய விளக்கினுடைய ஒளி நம்முடைய இல்லங்களுக்கு வரும். யாராவது சார் எனக்கு புகழ் கிடைக்கல, உரிய அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு சிறப்பு கிடைக்கல, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன் அதற்கான சிறப்புகள் எல்லாம் எனக்கு கிடைக்கலன்னு யாராவது வருத்தப்பட்டா, உடனடியா இந்த நாயனார் நமிநந்தி அடிகள் நாயனார் புராணத்தை படிச்சா கேட்டா அவர்களுக்கு சிறப்பு கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், அவருடைய இல்லத்துல ஒரு ஒளி விளக்கு ஏற்றப்படும். நமிநந்தி அடிகள் அப்படிங்கிறது இவருடைய இந்த நாயனாருடைய பெயர். 3 விளக்கேற்றி வழிபாடு செய்திருக்கிறார்கள் சொல்லியிருக்கேன். கலிய நாயனார் இவர் இங்கே திருவொற்றியூர், கணம்புல்லர் சிதம்பரம். இன்னைக்கு நாம பார்க்க போற நாயனார் நமிநந்தி அடி. இந்த நமிநந்தி அடிகளுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. ஏமப்பேரூரிலிருந்து திருவாரூருக்கு வருகிறார். திருவாதிரை திருநாள் அன்றைக்கு சுவாமி வெளியே வருவார். அஜபா நடன தியாகேசன் ஆரூரா என்று சொன்னால் தியாகேசா என சொல்லக்கூடியவர்கள் நிரம்ப பேர் இருக்கிறார்கள். யாரேனும் ஒருவரை பார்த்தால் இங்கெல்லாம் நம்ம வணக்கம் சொல்றோம். சில பேர் சிவாய நமம் என சொல்லுவார்கள், சிவாய நமம் என்று சொல்லுவார்கள். ஆனால் திருவாரூரிலே யாரை பார்த்தாலும் ஆரூரா தியாகேசா என்று சொல்லுவார். வணக்கம் சொல்வதை போல சொல்லக்கூடிய பாங்கு அங்கு உண்டு. அது நாளடைவில் மறைஞ்சு போச்சுன்னு வைங்க, அது வேற விஷயம். நம்ம இன்னைக்கு வணக்கமே ஹாய் அப்படி ஆயிடுச்சு. அந்த ஹாயே கூட அவன் வேண்டாம் விருப்பம் தான் சொல்லிட்டு இருக்கிறான். யாரையாவது ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கிறீங்க போச்சு, ஏதோ இருக்க. யாரையாவது ஒருத்தரை எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் விசாரிச்சிடவே கூடாது, அவர்கள் உள்ள கதையும் சொல்ல தொடங்கி விடுகிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் கல்யாண பத்திரிகை கொடுக்க போனார். கல்யாண பத்திரிகை கொடுக்க போன இடத்துல என்ன கேட்கணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன சொல்லணும், எல்லாரும் நல்லா இருக்கும் அதானே சொல்லணும். அது ஏன் கேட்குறீங்க? எனக்கும் அவருக்கும் ஒரு வாரமாக சண்டை. கொடுக்க வந்தது கல்யாண பத்திரிக்கை. உங்கள் கல்யாணத்துக்கே நாங்கள் ஒண்டியாக வருவோமா ரெண்டு பேராக வருவோமோ தெரியல. ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னதுதான் நண்பர். ஏன்னா தெரியாதனமா இவங்கள்ட்ட போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க போது இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க, நான் கல்யாண பத்திரிக்கை வேலை கொடுத்துட்டு வரணுமே என்ன பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். இவங்களை மாதிரி ஆளுகிட்ட போன உடனே இந்தாங்க பத்திரிக்கை வந்துருங்கன்னு ஓடி விட்டுருக்கோம், ஓடி வந்து. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அது சென்னை வாசிகள் ரொம்ப தெளிவு, ஒரு கால் வெளியையும் ஒரு கால் உள்ளேயுமே வச்சுக்கிட்டு வராங்க. நான் நினச்சேன் என்ன இவங்க இவ்வளோ அவசர யுகத்தில் வாழ்கிறார்களே அப்படின்னு யோசிப்பேன் சில நேரங்களில். ஆனால் சில நேரங்களில் இவங்க கேட்குற கேள்விக்கு அதுதான் சரியான பதிலாக இருக்கு. சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலைனாலும் விட மாட்டாங்க. பையன் 8th படிக்கிறான், அவனே பாவம் ஒவ்வொரு கிளாஸில் 3 வருஷம் 8 வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான், முடியாம படிக்கிறான் பாவம் பையன். படிக்கிறாங்க இல்ல அதான் என்ன படிக்கிறான்னு கேட்டேன். சொல்லியாச்சுல படிக்கிறான்னு சொல்லியாச்சுல, அவளை விட்டு நல்லா விட மாட்டேன். என் வீட்டில் பெண் இருக்கும், வரன் பாக்குறீங்களா பார்த்துட்டு இருக்கிறோம். இல்ல எப்படி பாக்குறீங்க தேவையா? உடனே அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட ஏதாவது வரன் இருக்கா, நீங்க ஏதாவது கொடுக்க போறீங்களா? இல்ல. ஒருவர் கஷ்டப்படுறாரு நாம ஏதாவது உதவி செய்ய போறோமா? இல்ல. ஆனால் அவரும் கஷ்டப்படுறாருன்னு ஒரு திருப்தி. கல்யாண பத்தியில உட்கார்ந்துருந்தோம், லட்டு எல்லாருக்கும் போட்டுக்கிட்டே போனாங்க, பக்கத்தில் இருந்தவருக்கு லட்டு வரல. இவர் கேட்டாரு, லட்டு வந்துச்சா? வரல. இல்லை எனக்கும் வரல. அதாவது எனக்கு வரலங்கிறது பெருசு இல்ல, இன்னொருவரும் எங்கிலேயே இருந்து துன்பப்படுகிறார் என்பது எனக்கு மகிழ்ச்சி. இது என்ன, யாராவது ஒருவர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க என்ன தெரியுமா நினைச்சுக்கணும், நமக்கு வந்த கஷ்டம் வேற யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்சிடும். அதுவே நமக்கு கஷ்டத்தை வர தராது. நம்ம ஒரு கஷ்டப்படுறோம்னு வச்சுங்க, காலையில 4 மணி 5 மணிக்கு எழுந்துட்டு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வீட்டுல ஒரு பையன் தூங்கிக்கிட்டு இருக்கிறா 7 மணிக்கு, உங்களுக்குலாம் 5 மணிக்கு வேலைக்கு போற மாதிரி ஒரு ஆபீஸ் வைக்கணும்டா. 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அந்தந்த ஆபீஸ் இருக்கணும், காலையில எழுந்து போகணும், அப்பதான் உங்களுக்குலாம் புத்தி வரும். அப்படி சாபம் கொடுத்துட கூடாது. அப்படி சாபம் கொடுத்தோம்னா நமக்கு நம்முடைய சாபம் அடுத்த அடுத்த பதவிகளையும் தொடரும். அது நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல, நமக்கு நாமே கொடுத்துக்கிறது. சாபம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா ஞாபகத்தில் வச்சுங்க, எதிராளிக்கு கொடுத்தீங்கன்னா அது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய சாபம். திரு ஏமப்பேரூர் அப்படிங்கிற ஊரு திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சோழ நாட்டு தலங்களிலே ஒன்று. அந்த தலத்தை இறைவனை வணங்குவதற்காக திருவாரூருக்கு வருகிறார் நவீனந்தி அடிகள். எப்படி பரவாயில்லன்னா, ஒருமை நெறிவாள் அந்த நர்தம் ஓங்கு குலத்துள் வந்து, அந்த நர்புலத்திலே பிறந்தவர். ஓங்கு குலத்துள் வந்து இருமை உலகும் ஈர்களும் இறைஞ்சி எய்த பெற்ற தவத்து அருமை புரிவார். ஓங்கிய குலம் அந்த நர்புலம். அங்க 2 பிறவி, இப்போ ஒரு பிறவி இருக்கு, இந்த பிறவியை பத்தி பேசல. நமக்கு கடந்த காலம் என்று ஒன்று இருக்கிறது, எதிர்காலம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த இரண்டும் வரக்கூடிய பிறவி, முடிந்த பிறவி. இந்த ரெண்டுக்கும் தொடர்பு எழுதுறீங்களா, இந்த பிறவி. போன பிறவியினுடைய செயல்பாடுகளினுடைய மிச்ச சொச்சத்தை இப்ப நாம அனுபவிச்சாகணும். அடுத்த பிறவிக்கு என்னென்ன வேணுமோ அதை இப்ப செஞ்சாகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பிறவியில செல்வ வளம் இல்லை, வசதியான வீடு அமையல, நல்ல துணை அமையல, நல்ல குழந்தை பேர் அமையல, வருத்தமா இருக்குது. யாராவது அமைஞ்சிருக்கிறவங்களை பார்த்து பொறாமப்பட்டுட கூடாது. அடுத்த பிறவியிலேனும் இவற்றையெல்லாம் எனக்கு பெற்று வாழ்வாழ்ந்து வாழ்வதற்கு அருள் செய்யும் இறைவனிடத்திலே கைகளை கூப்பினால் இறைவன் ஒருவேளை மகிழ்ந்து இந்த பிறவியிலேயே கொடுத்துடுவான், இந்த பிறவியிலேயே கொடுத்துடுவான். அதெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல துணை, நல்ல குழந்தை பேரு, இவற்றையெல்லாம் இந்த பிறவியிலேயே கொடுத்து விடுவான். இல்ல விதிவசத்தால் கொடுக்க முடியலனாலும் அடுத்த பிறவிக்கு கொடுப்பது போல இந்த பிறவியில செயல்களை நம்ம செய்ய வச்சிருவோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இருமை உலகம் ஈர்கடல் இறைஞ்சி, இரண்டு விதமான உலகத்தும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலம் சுவாமியினுடைய திருப்பாத கமலங்கள் தான். கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாழறிவன் நற்றாள் தொழார் என. இறைவனுடைய பாலங்களை வணங்கவில்லை என்று சொன்னால் கற்றதனால பயன் என்ன? வள்ளுவர் பிறந்தவை சொல்றாரு. ஆனா நம்ம படிச்ச படிப்புல என்ன நினைச்சிருக்கிறோம், எவ்வளவு பணம், எந்த படிப்பு படிச்சா இன்னைக்கு அதிக பணம் வரும், எந்த படிப்புக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? பழைய காலத்துல கை நாட்டு வச்சுட்டு இருந்தவங்க தான் ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. கை நாட்டு வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. நிறம்ப படிச்சவங்க அவங்க கிட்ட கைகட்டி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கு என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், இன்றைக்கும் நிறம்ப பணம் உடையவர்கள் கை நாட்டா தான் இருக்கிறாங்க, வர வரக்கூடிய காலங்களில் அதிகப்படியான பணத்தை இனிமே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ண முடியுங்கிற நிலைமை வந்துட்டு இருக்குது. அக்கார்டிங் டு யுவர் லெஃப்ட் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வச்சு தான் உங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இனிமே நிரம்ப பணம் இருக்கிறவர்கள் மீண்டும் பழைய காலடி கை நாட்டாக தான் மாறி ஆகணும். இதுதான் திஸ் இஸ் மை சிக்னேச்சர்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா கை நடுங்குது. 30 வயசுல போட்ட சிக்னேச்சரை 70 வயசுல கம்ப்யூட்டருக்கு அனுப்பிச்சா மேட்ச் இல்லை அப்படின்னு வருது. திரும்ப ஐயா 500 கார்டு கொடுங்க, இந்தாங்க இதில் பண்ணி இப்போ சைன் பண்ணி, இது இப்போ இதுதான், நீங்கள் தானா? ஆமாம் நானே தான். ஆளை நம்ப மாட்டேங்கிறாங்க, சைனை நம்புகிறாங்க. ஆளை நம்பாமல் சைனை நம்புகிற ஒரு உலகமாக இருக்கு. இந்த வாழ்க்கையில் இருமை உலகம் ஈர்கடல் இறைஞ்சி தவம் ஏத்த பெற்ற தவத்து அருமை புரிவார் நவீனந்தி அடிகள் என்பார் ஆயினர். இந்த இரண்டு கடல்களையும் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய தவத்தின் சிறப்பால் அவருடைய பெயர் நவீனந்தி அடிகள் என்று ஆயிற்று. வாய்மை மறைவு சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தழுவார். உண்மையை பேச முடியவில்லை. இன்னைக்கு நம்ம யாராவது உண்மையை பேசணும்னு சொன்னோம்னா நம்மளுக்கு மேலையும் பெரியும் பார்க்கலாம். என்னதே உண்மையை பேசுவாரா பாத்தியா? அந்த மாதிரி ஆள்னா நமக்கு சரிபடாது. நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படிமா இருக்கும். ஒரே மாதிரி நேரா இருந்துட்டா நமக்கு ஒத்து வர. தன்னஞ்சு அறிவது பொய்யர்க்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சொல்லுன்னு வள்ளுவரோட வாக்கு. ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு வந்து நான் பாடம் எடுத்துட்டு இருக்கும் போது இந்த பாடல் இருந்தது. தம்பி பொய் சொல்லக்கூடாது, நம்முடைய நெஞ்சம் அறிய நாம பொய் சொல்லிட்டோம்னா அந்த நெஞ்சு நம்முடைய நெஞ்சமே நம்மை குத்தி கொன்றுவிடும், பொய் சொல்லுதல் கூடாதுன்னு ஒரு தகவல் சொன்னேன். என்னுடைய வகுப்புல ஒரு மாணவன் ரொம்ப அற்புதமான மாணவன் சார், நேற்று நான் ஒரு சட்டை எடுத்துட்டு வந்தேன், அந்த சட்டையில பிரைஸ் டேக் இருந்தது, அந்த விலை சீட்டு, அதை கிழிக்கும் போது அதை எடுக்கும் போது பட்டனோட பிஞ்சு வந்துடுச்சு. நான் பாட்டு அப்படியே பிரிக்காம திரும்ப ரீபேக் பண்ணி சார் உங்க கடையில் எடுத்த சட்டை பிஞ்சு போயிருக்குதுன்னு கொண்டு போய் கொடுத்தேன், எனக்கு புது சட்டை கொடுத்துட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, வாய்மை தான் வெற்றி பெறும், வாய்மை தான் சிறப்பை தரும், பொய் சொல்லக்கூடாது, தன்னஞ்சு அறிவது பொய்யக்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடுன்றீங்க. நான் ஒரு பொய் சொன்னேன், எனக்கு ஒரு புது சட்டை கிடைச்சிருச்சு, இப்ப நான் உண்மை சட்டை குஞ்ச சட்டையை போட்டுருமா அப்படின்னு எனக்கு பதில் சொல்ல தெரியல. நான் ஒரு ஆசிரியர், எனக்கு பதில் சொல்ல தெரியல, எப்படி இதுக்கான பதிலை சொல்றது, ரொம்ப தேடி தேடி இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம தவிச்சு போய் இதுக்கு தெரியல தம்பி, இதற்கு சரியான விடையை காலம்தான் சொல்லவர். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்தது வாய்மை மட்டுமே வெற்றி பெறும், யார் வாய்மையோடு இருக்கிறார்களோ அவர்களால் தான் வெற்றி பெற முடியுமே தவிர வாய்மை தவறியவர்களால் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது என்பது யான் கற்ற பாடம். சார் இப்படி பூசி முழுகிற வேலை வேணும், பொய் சொன்னேன், எனக்கு ஒரு புது சட்டை கிடைச்சது, இதை நான் உண்மையை சொல்லியிருந்தேன்னா நான் கிழிஞ்ச சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கணும், இதுல யார் வெற்றி பெற்றா இதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. இதுல இப்போதைக்கு பொய் வெற்றி பெற்றிருக்கிறது போல தெரிகிறது, ஆனா வெற்றி பெற்றுடுச்சான்னு தெரியல, பொய் வெற்றி பெற்றிருப்பது போல தெரிகிறதுன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். தீபாவளி எல்லாம் முடிஞ்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தான், வந்தவன் அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க கைகளை கூப்பிய வண்ணம் சொன்னான், சார் வாய்மை தான் சார் வெற்றி பெறும், எனக்கு ஒரு மகிழ்ச்சி, பரவாயில்ல அடுத்த ஜெனரேஷன் இவ்வளவு சீக்கிரமா ஒரு வாரத்துக்குள்ள 15 நாளைக்குள்ள செய்திகளை தெரிஞ்சுக்குதுன்னு சொன்னா நமக்கு அது மெத்த மகிழ்ச்சி. எதை வச்சியா சொல்ற, வாய்மைதான் வெற்றி பெறும், எதை வச்சு சொல்ற? அது இல்ல சார், தீபாவளி போது நான் வந்து இந்த பூச்செட்டிங்கிற புதவானை விட்டேன், அது பொய் சொல்லி வாங்கிக்கிட்டு போட்டுக்கிட்ட சட்டையை போட்டுக்கிட்டு விட்டேன், அந்த பூச்செட்டி வெடிச்சு இந்த சட்டையில அப்படியே பொறி பொறியா பட்டு சட்டை ஃபுல்லா ஒன்றே ஆயிடுச்சு. சரி இருக்கும் இருக்கும், இந்த உண்மைக்கு என்ன சம்பந்தம்னு, உண்மை ஒரு இடத்துலதான் கிழியும், பொய் உடம்பு பூரா கிழியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், உண்மை ஒரு இடத்துல மட்டும்தான் கிழியும், இந்த உண்மையை மறைத்து நீங்கள் பொய் சொல்ல தொடங்கினால் உடம்பு முழுவதும் கிழியும். இதை நான் சொல்லல, ஒரு 9வது வகுப்பு மாணவன் அடுத்த தலைமுறை 3 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்போ மிஞ்சி மிஞ்சி போனா அந்த பையன் 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் பையனாரு, ஒரு 18 வயசு பையன் இன்றைக்கு அந்த சிந்தனைக்கு வந்து விட்டான் என்று சொன்னால் நாம எவ்வளவு பெரிய சிந்தனைக்கு வரணும். வாய்மை மறை நூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவா நரம்ப பேர் எடுத்தீங்களா, கோயிலுக்கு வந்துடலாம், தவம் செய்திடலாம், ஜபம் செஞ்சிடலாம், பூசை செஞ்சிடலாம், இப்படியெல்லாம் சிவன் நம்மிடத்திலே வந்து விடுவார் என கருதுகிறார்கள். அன்னைக்கு ஒரு அம்மா நான் சொன்னேனா இல்லையா தெரியல, இது சஷ்டிக்கு 6 நாள் விரதம், சுத்த உபவாசம், பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்வார். எப்படிப்பட்ட பழங்களை எடுத்துக்கொள்வார்னா அது ரொம்ப பெரிய பழமா எடுத்துக்க மாட்டாங்க, சுவாமிக்கு படைச்ச பழத்துல 1.5 எடுத்துக்கொள்வார் இரவு பொழுதுல, இப்படிதான் விரதம் இருப்பாங்க. இப்படி விரதம் இருந்த அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு எப்பவாவது சுவாமி காட்சி கொடுப்பாரா அப்படின்னு, யாரா இருந்தாலும் என்ன சொல்லியிருப்பாங்க, இப்படிலாம் விரதம் இருந்தா கண்டிப்பா காட்சி கொடுப்பார், அப்படி இல்லவே இல்லை. யாருக்கு தெரியுமா காட்சி கொடுப்பார் இறைவன், பட்டினி இருக்கிறவங்களுக்கு இல்ல, அடுத்தவரை எந்த விதமான தீய சொற்களாலும் வையாதவர்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பான். அடுத்தவங்களே எதுவும் தவறான சொற்கள் சொல்லக்கூடாது, உத்தர மாதிரியான சொற்களை சொல்லக்கூடாது, நான் நல்லா நறுக்குன்னு கேட்டுடுவேன், கேளுங்க அடுத்தடுத்த பிறப்பு தொடரும், எதுவா இருந்தாலும் பட்படாமல் முகத்துக்கு நேரம் பேசிடுவேன், பேசுங்க இன்னும் இன்னும் பிறப்பு தொடரும் அவ்வளவுதான். நான் அல்ல கல்லும் தேங்காயும் கண்ட இடத்துல உடச்சிருவேன் பாங்க, இதுல சில பேருக்கு ரொம்ப பெருமை வேற, நாலாம் முகத்துக்கு நேரம் பட்படான்னு சொல்லுவேன் சார், இந்த மூடி மறைக்கிற வேலையே எனக்கு கிடையாது. எங்க ஐயா அழகா சொல்லுவார், சாப்பிடுகின்ற உணவு மறுநாள் காலை கழிவாகும், ஆனால் இது இந்த கழிவா ஆகும் என்று நினைத்துக் கொண்டு உன்னால் சாப்பிட முடியுமா? நிதர்சனமான உண்மைகளை சொல்லிவிடுவேன் சொல்லிவிடுவேன்னு சொல்றவங்களுக்கு இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். சாப்பிட்ற உணவு மறுநாள் காலை கழிவு தானே, காலையில இது இப்படி கழிவு ஆயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட முடியுமா? நிதர்சனமான உண்மை தானே, சொல்லிக்கிட்டே சாப்பிடுங்களேன். எங்க ஐயா சொல்லுவார், நிதர்சனமான முகத்துக்கு நேரம் சத்தியமும் புரியாது அசத்தியம் நம்புறியா, சத்தியம் அப்பிரியம் நம்புறியாக்குன்னு சொல்லுது வேதம். சத்தியத்தை சொல்லு, அதை பிடிக்கிற மாதிரி சொல்லு, பிடிக்கலைன்னா சத்தியமா இருந்தாலும் சொல்லாது. பிடிக்கலன்னா அது சத்தியமாகவே இருந்தாலும் அதை சொல்ல வேண்டாம், அதுதான் பொய் சொல்லுன்னு சொல்லல, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. உண்மையை சொல்லு, பொய் சொல்லாத, சத்தியமா இருந்தாலும் பிடிக்கலைன்னா அதை சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, வாய்மை மறைமூர் சீலத்தால் வளர்க்கும் செந்தி செம்மையான தீ. நாம வளர்க்கக்கூடிய இந்த ஆமுதியால் வரக்கூடிய தீ எல்லாம் தீ அல்ல, எது செடுமையான தீ என்றால் வாய்மையால் ஒழுங்குகின்ற தீ தான் செம்மையான தீ. இப்போ கடினம், கலியுகத்துல வரக்கூடிய காலங்களில் இன்னும் உண்மையை சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமா இருக்கு. உண்மையை சொல்றதுனாலேயே சில நேரங்களில் பொல்லாப்பு வருகிறது. அப்படியா அப்படின்னு கேட்கலாம், அதை அனுபவிக்கின்றவர்களுக்கு தான் தெரியும். நன்னி இறைஞ்சி அன்பினால் நயம் உற்று எழுந்து காதல் தன். சுவாமி கிட்ட நிரம்ப பேருக்கு என்ன தெரியுங்களா, பயம் இருக்கு, காட் ஃபியர் இருக்குன்றாங்க. அவச்சிருக்கவே கூடாது, கடவுள்கிட்ட பயமே இருக்கக்கூடாது. வேற என்ன இருக்கணும் கடவுள்கிட்ட? பக்தி, பக்தி யோகம்னு ஒரு யோகமே இருக்கு, 20 ஸ்லோகம். ஆனா அதுல கடைசியில சொல்றாரு, யார் என்னிடத்தில் அன்போடு இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள்னு முடிக்கிறார் கண்ணன். பக்தி யோகத்துல பாத்தீங்கன்னா, யார் என்னிடத்துல அன்போடு இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு பிடித்தவர்கள் சொல்றாரு. அப்போ பக்தி தேவையில்லை, பயம் தேவையில்லை, வேற என்ன தேவை சாமி கிட்ட? அன்பு தேவை, அளவற்ற அன்பு தேவை. இப்போ கற்பகம்பாளையம் கபாலீஸ்வரரையும் பார்க்க வரேன், ஒரு ஒரு வாரமா நான் பார்க்கல, இன்றைக்கு தான் நான் பார்க்க வரேன். எப்படி பார்க்கணும்? நம்ம வீட்டு குழந்தை ஒரு வாரம் எங்கேயோ வெளியூர் போயிட்டு ஹாஸ்டல்ல தங்கிட்டு வந்தா நாம என்ன சொல்லுவோம்? உங்க சாப்பாடு சரியில்லையோ, ஒருவே தூங்குறீல, எக்ஸாம் ரொம்ப படிச்சியோ, ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க, கண்ணெல்லாம் வீங்கி இருக்குது, உடம்பு வெளிஞ்சு போயிட்டேன், தண்ணி சரியில்லையோ, தலை முடியெல்லாம் கொட்டுதே என்று எப்படி நுண்ணிதா பார்ப்போமோ அப்படி ஈஸ்வரையும் இறைவியையும் பார்க்க வேண்டும். ஒரு வாரமா நான் உன்னை பார்க்கலையே கபாலீஸ்வரா, நீ எப்படி இருக்க, வேளா வேளைக்கு உணவுலாம் வந்துதா உனக்கு, சாப்பாடு எல்லாம் சுவையா இருந்ததா, எல்லா அன்பர்களும் வந்து சஷ்டி கூட்டம் நெறிமுறி தள்ளி இருக்குமே, உன்னை வந்து பார்த்தார்களா, இல்ல உன் பையனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்களா, உன்னை பார்க்க வரலையே வேலை இருந்ததா உனக்கு, நான் கூட வரலையே, நீ எப்படி இருந்த, உன்னை கேட்கவே இல்லையே, நாம இன்னைக்காவது குசலம் யாரையாவது விசாரிச்சிருக்கோமா, சுவாமி கிட்ட இப்ப எங்கேயாவது பேசிருக்கோமா? உள்ள நுழைஞ்ச உடனே ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது பார்த்து முடிச்சு உள்ள போகும்போதே கையை நீட்டிக்கிட்டே போக வேண்டியது. கையை அதுவும் சில பேரு இப்படி கூட நீட்டிக்கிட்டு போறது இல்லையா, அங்க போகும்போது இப்படி நீட்டிக்கிட்டு போயிடுறாங்களாம். பார்த்து ஏதோ பெருசாச்சு, பார்த்து ஏதோ பெருசாச்சு. இறைவனிடத்தில் செல்லுகின்ற போது அவனே பெரிதாகத்தான் செய்வான், நன்மைகளை தன்னுடைய அடியார்களுக்கு பெரிதாக செய்வான். நன்னி இறைஞ்சி அன்பினால் நயம் புற்று எழுந்து காதலுடன், ரொம்ப விருப்பத்தோடு எழுந்து அளவற்ற அன்புக்கு பெயர் காதல்னு பெயர். இது சொல்லக்கூடாத வார்த்தையா இங்க ஆயிப்போச்சு, இது நீ சொல்லக்கூடாத வார்த்தையா ஆயிப்போச்சு. நீ 2 வயது குழந்தை இடத்தில் எனக்கு மிகுந்த காதல் உண்டு அப்படின்னு சொன்னா, ஓ அப்படியா அப்படின்றாங்க, அதனுடைய பெயர் கூட தெரியல. அதுக்கான விகல்பமற்ற இந்த வார்த்தைக்கு, மிகுந்தியான அன்புங்கிற இந்த வார்த்தைக்கு பெயரை கொண்டு போய் வேறொன்றாக கற்பிதம் செய்து விட்டார்கள். மிகுந்த காதல் யாரிடத்தில் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்தில் கொள்ள வேண்டும், இறைவியனிடத்தில் மிகுந்த காதல் கொள்ள வேண்டும். நாம் பொருள் மீது பொருள் மீது பற்று வைத்து அருள் நம்மை பற்றாமல் போய்விடுகிறது. நமக்கு பொருள் நம்மை பற்றி இருக்கின்ற வரையிலும் அருள் நம்மை பற்றாமல் போய்விடும். சில பேருக்கு அருள் பத்த மாட்டேங்குது, அது வேற, அருள் பத்த மாட்டேங்குது. நான் சொல்றது பத்ததெல்லாம் நிறுத்து, அது பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன்னா கறிக்கட்டையே போய் அங்கே உட்காந்தா என்னத்த பிடிக்கும், கற்பூரம் சில பேருக்கு காட்டு போது மட்டும் அணைஞ்சிடும். சார் கற்பூரம் அணைஞ்சோம் தப்பா சார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னுடைய நண்பர் ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், அழுகலான தேங்காய் உடச்சி தேங்காய் அழுகலாயிடுச்சுன்னா ரொம்ப தவறா சார், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நமக்கு வரக்கூடிய தீமைகளை இறைவன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்பது பொருள். தேங்காய் அதுக்காக உடனே கடையில போய் நான் நாலு அர்ச்சனை பண்ணணும், நாலு நல்ல அழுகலான தேங்காயா கொடு அப்படின்னு கேட்கக்கூடாது. நாம வாங்கும் பொழுது நல்ல காயாக வாங்க வேண்டும். அது அதையும் மீறி அழுகலாயிற்று என்றால் வரக்கூடிய தீமையை இறைவன் எடுத்துக்கொண்டு விட்டான் என்பது பொருள். இந்த அற்புதமான நன்னி இறைச்சி அன்பினால் நயப்புற்று எழுந்து காதலுடன் அண்ணலாரை பணிந்து எழுவார். தினந்தோறும் இறைவனை பணிந்து எழுவதுதான் வேலை. நமக்கு ஒரு நாள் வீட்டு முடிச்சு வந்தவுடனே மறுநாளைக்கு வேலை, நாளைக்கு வேற ஆபீஸ் உண்டு. நமக்கு அதுதான் தோணுது, அண்ணலாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பகிர்ந்து பரவி திரும்புவார். இங்க என்ன செய்யலாம்? ஒரு கோயிலுக்கு வந்தோம்னா சில பேருக்கு சிலது ஞாபகத்துக்கு வரும். நான் ஒரு சில கோயிலுக்கு போனோம்னு உடனே என்னுடைய நண்பர் சொல்லுவார், நான் வந்து கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்துல இருக்கேன், சுந்தர் நம்ம முடிஞ்சா காலையில் அங்கேருந்து வரைச்சு கொஞ்சம் புளியோதரை வாங்கிட்டு வாங்க, அங்கே ரொம்ப டேஸ்டா இருக்கு. சார் நான் பாசாமி கோயிலேருந்து வரேன், அங்கே சக்கரை பொங்கல் கடைசியாக வாங்கிட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கு சக்கரை பொங்கல். இல்லை சார் நான் வந்து திருப்பதி பீடம், அங்கே லட்டு வாங்கிடுவாங்க. அங்கே யாரையும் கேளுங்க, எனக்கு இல்லை இவருக்காக நான் போய் கேட்கணுமா? என் நண்பர் ஒருத்தர் கேட்டுட்டார். அதை விட இன்னொரு செய்தி, உங்களுக்கு தான் கபாலி இருக்கும் கருணை புரியிற ஆளாச்சே, அவர்த்தையே கேளுங்க, கொஞ்சம் புளிசாதம் வேண்டும். காலையில் ஆரம்பி பாருங்க, நான் போச்சு இங்கே வந்து புளிசாதத்தை கட்டிக்கிட்டு இவருக்காக கொண்டு போய் கொடுக்கணுமா? இந்த கோயிலுக்கு வருவது எதற்கு? இறைவனை வழிபடுவதற்காக அல்ல, புளிசாதம் சாப்பிடுவதற்காக. ஒன்றும் இல்லைங்க, இந்த வைகுண்ட ஏகாதசி திருவல்லிக்கேணி பாசாரதி கோயிலில் கூட்டம் நெருங்கி தள்ளுது, அங்கே நின்று தரிசனம் பண்ணலான்னு 2 மணிக்கு சென்று 3-3.5 மணி அந்த லைனில் உள்ள விட்டு 5 மணிக்கு தரிசனம் செய்வதற்காக இருக்கேன். கரெக்டாக 5:30 ஒரு ஃபோன் வருது, இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. ஆமாம். சொர்க்கவாசல் திறப்பு. ஆமாம். பார்த்தியா? பார்த்துட்டேன். சாமி கும்பிட்டியா? கும்பிட்டேன். எங்கே இருக்க? இப்போ தான் சாமி கும்பிட்டு வெளில வரேன். அப்படியே அங்கே கடை நின்பர் பட்சணம் இருக்கார். ஆமாம், அந்த பிரசாத கடை இருக்கு, அங்கே போய் புளியோதரை வாங்கிட்டு வந்துருக்கேன். காலையில் நான் கேட்டேன், நேற்று ஃபுல்லாக தூங்கினியா இல்லையா? இல்லை, நான் காலையிலே அலாரம் வச்சுட்டேன். நாளைக்கு நீ எப்படினாலும் வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கு போவே, 5:30 உனக்கு ஃபோன் பண்ணா, நீ வரைச்சே புளியோதரை வாங்கிட்டு வந்துடலாம். எதுக்கு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க? என்றைக்காவது இறைவனை வழிபாடு செய்வதற்கு நாம் ஒரு பிளான் பண்ணிப்போமா? இன்னைக்கு பர்த்டேங்க, காலையில் போய் சாமியை கும்பிடுவோம், வழிபாடு பண்ணிருப்போமா? அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிருப்போமா? கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு சிறப்பா, இன்னைக்கு வெட்டிங் டேங்க, இன்னைக்கு போய் சாமியை கும்பிடணும் சீக்கிரமா, அதுக்கு ஏதாவது வழிபாடு பிளான் பண்ணிருக்குமா? இல்லை. அதுக்கு ஏதாவது வஸ்திரம் எடுக்கிறதுக்கு வச்சுக்குமா? வெட்டிங் டேக்கு இந்த புடவை, வெட்டிங் டேக்கு இந்த பேண்ட்டு, வெட்டிங் டேக்கு இந்த சட்டை, தீபாவளிக்கு இந்த பேண்ட்டு, தீபாவளிக்கு இந்த சட்டை. ஆனால் நாம் வழிபாடு செய்யக்கூடிய இறைவனுக்கு என்ன? ஒன்றும் கிடையாது, போய் கும்பிட்டா போதும். அதையே அந்த சட்டை எங்கேயாவது கொஞ்சம் குங்குமம் பட்டுடுச்சுன்னா புது சட்டை, இதுக்குதான் எவன் கண்ணமா பட்டுடுச்சு, கொஞ்சம் அழைப்பு விட்டுடக்கூடாது. நன்னி இறைச்சி அன்பினால் நயப்புற்று அன்னதாரை பணிந்து எழுவார். அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பகிர்ந்து. என்ன வேலை செய்யலாம் இந்த கோயிலில்? என்ன வேலை செய்யலாம்? இங்கே ஏதாவது குப்பை இருக்கா? எடுத்து போட்டுடுவோமா? இங்கே ஏதாவது சிறப்புக்காக செய்யணுமா? வேலை செய்யணுமா? நான் செய்யட்டுமா? பெருக்கணுமா? உடைக்கணுமா? கோலம் போடணுமா? ஏதாவது தொண்டு வேலை இருக்கிறதா? இல்லை. நம்ம ஆள் கோயிலுக்குள்ள வரும்போதே முன்னால் யார் இருக்கா பாரு, யாரை தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் போய் சாமியை பார்த்துட்டு வரணும். அது தயவு செய்து அந்த மாதிரி போயிடாதீங்க. ஏன்னா நான் என்ன பண்ணேன், திருப்பதிக்கு வருடம் தோறும் செல்வது வழக்கம். ஒரு வருடம் நான் என்ன பண்ணேன், என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னாரு, எனக்கு வந்து அங்கே பட்டரை ரொம்ப நல்லா தெரியும், அவர் தான் சுவாமியை சயனம் பண்ணதும் எழுப்புறதும் அவர் தான், அவரை நல்லா தெரியும், நான் அவங்கள கூட்டிகிட்டு போறேன்னு. அவர் பேர் ஸ்ரீகாந்த் பேர். சரி, இவர் கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெங்கடாஜி பக்கத்தில் இருந்து பார்க்கலாம்ல, ஜெர்கண்டி ஜெர்கண்டி யாரும் சொல்ல மாட்டாங்களே? சொல்ல மாட்டாங்க சார், வாங்க. நேராக இங்கேருந்து போயிட்டு எப்போதும் எதுவும் சாப்பிடுவது இல்லை வழக்கம், நேராக தரிசனம் செய்து முடிந்து விட்டு அதன் பிறகுதான் சாப்பிடுறது வழக்கம். 6:20 சப்தகிரி குடிச்சு அங்கே நேராக திருப்பதி போயாச்சு, 10:30 போயாச்சு. அவர் சொன்ன இடத்துல நான் நின்றுட்டே இருக்கிறேன். அவர் தொலைபேசி முந்தி மாதிரிலாம் கிடையாது, இல்லத்தினுடைய தொலைபேசி தான், இல்லத்தினுடைய தொலைபேசிக்கு அழைத்து நான் இந்த மாதிரி வந்து நிற்கிறேன். அவரும் தான் அங்கே வந்துட்டாரு அப்படின்னு அந்த வீட்டில் அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. நிற்கிறேன் மத்தியானம் 3 மணி, 10:30 3 மணி வரைக்கும் நின்று, இத்தனை நேரம் லைன்ல இருந்தா கூட 2 திருப்பும் தரிசனம் பண்ணி வந்துருக்கலாம். ரொம்ப வேதனையோடு சென்று, சரி இனிமேல் இது பார்த்தா பிரயோஜனப்படாதுன்னு ஒரு உணவு பிரிவு சென்று சாப்பிட்டு விட்டு லைன்ல எடுக்க ஆரம்பிச்சேன். 5:30 தரிசனம் முடிஞ்சிடுச்சு. தரிசனம் முடிச்சு வந்தோம்னு அவர் சொல்றாரு. அவர் அனுப்பிச்சாரு அவர் ஆளு, சார் உங்களை வந்து அவரால் வர முடியல, வேற ஒருத்தரை சொல்லி அனுப்பிச்சாரு, அவருக்கு உங்களை தெரியல, இத்தனை நேரம் அவரும் இங்கே தான் இருந்துருக்கு, இப்போதான் போறாரு, நீங்க தானே அது இல்லை. நான் சொன்னேன் இறைவனை வழிபாடு செய்வதற்கு யாரும் சிபாரிசு எல்லாம் தேவையில்லை. யாருடைய சிபாரிசு தெரியுமா வேணும்? இறைவனுடைய சிபாரிசே வேணும். மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு, அவனருளாலே அவன் தாள் வணங்கி. நம்மளால அவனை பார்க்கலாம் இவனை பார்க்கலாம், அழகை கையா அழகா சொல்லுவாரு, சிவனை பார்த்தா அவனை பார்க்கலாமா இவனை பார்க்கலாமான்னு இருக்காரு, சிவனை பாருங்க. எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தின் இசைந்து எழுவார். இங்க கோயில்ல விளக்கே இல்லையே, ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்து விடலாமா அப்படின்னு கருதி விளக்கு ஏற்றுவதற்காக எழுந்து போறாரு. கையில தீபம் இல்லை, எண்ணெய் இல்லை, திரி இல்லை, ஏற்றுவதற்கான தீப ஒளி இல்லை. சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டதெல்லாம் அந்த கமலாலயம் உலம் 5 வேல், அந்த கோயில் 5 வேல், அந்த இடத்துல போய் கேட்கலான்னு சமணர்கள், அந்த கமலாலய குளத்துவோரும் சமணர்கள் நிறைந்த வீடு. இவருக்கு தெரியாது, நவீனத்தியடிகளுக்கு அது என்ன தெரிய போகுது, யாரோ ஒரு வீடு. சிவபெருமானுக்கு விளக்கேற்ற வேண்டும், கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள், நெய் தாருங்கள், இது போய் கேள்வி நம்மால் கொடுத்துருவான. வீட்டுக்கே யாராவது வந்தா சந்தேக கண்ணோட பாக்குறாங்க, இப்படி எல்லாம் ஒரு குழப்பம் ஆயிடுச்சு போடுறாங்க, இப்படி எல்லாம் குழப்பம் ஆயிடுச்சுன்றாங்க அப்படின்னு தயவு செய்து கொடுக்க முடியலன்னாலும் சொல்லிட கூடாது. ஏன்னா சில பேர் உண்மையாவே இருப்பாங்க, சில பேர் உண்மையா இருப்பாங்க. அன்னைக்கு இந்த தகவல் ஏற்கனவே நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன், மீண்டும் ஒரு முறை இதை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எங்க வீட்டில் திரும்ப ஒரு அம்மா வந்தாங்க, என் பெண்ணுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், என்னால தாலி செய்ய முடியல, தாலி செய்து தருகிறதுக்கு நான் யாரையாவது உதவி கேட்டு வந்திருக்கிறேன். நான் என் இடத்துல 10 ரூபா பணம் இருக்கு, தாலி செய்யறதுக்கு இன்னைக்குள்ள பவுன் ரேட் யோசிச்சு பாருங்க, ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பவுன் ரேட் என்ன விலை, அது 10 ரூபாயில ஒண்ணுமே வாங்க முடியாது, ஆனால் என்கிட்ட 10 ரூபா இருக்கு. சொன்ன உடனே என்னுடைய தந்தை தாயார் வந்து வாங்க சொன்னாங்க, ஏய் இப்படி இப்ப நிறைய பேர் கிளம்பிட்டாங்கடா ஏமாத்துறதுக்குன்னு. நாங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோ, அவர்கள் கேட்பது தாலிக்காக கேட்கிறார்கள். என்னிடத்துல இருக்கக்கூடிய பணம் தாலி வாங்குற அளவுக்கான பணம் இல்லை, 10 ரூபா தான் இருக்குது, அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட மா இது 10 மாத்திரை இல்லை, இருக்கிறத கொடுக்குறேன், ஆனால் மன நிறைவோடு கொடுக்குறேன்னு கொடுக்குறேன். இனி அம்மா இதே வேலையா போச்சு, இது மாதிரி நிரம்ப பேர் வந்துட்டாங்க, இதே இப்படி எல்லாம் ஏமாத்துறது வேலை அப்படின்னாங்க. கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த அம்மா திரும்ப வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கூட இல்லை, அந்த அம்மா திரும்ப வந்துட்டாங்க. எனக்கு சந்தேகம், கொடுத்த 10 ரூபாய்க்கு பிரிஞ்சுட்டு போகிறது, கொடுத்து மாத்திரத்துக்கு தான் வந்திருக்காங்க, நம்ம மனசு அப்படித்தானே தோணும். ஆனால் அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்க நல்லா இருக்கணும், நீங்கள் நிறைந்த மனதோடு கொடுத்த 10 ரூபாயாலையோ நமக்கு தெரியல, 2 வீடு தள்ளி என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றால் நான் யாருக்கேனும் தாலி தானமாக தருகிறேன் என்று ஒருவர் சொல்லியிருந்தார், அவங்க தந்துட்டாங்க, எனக்கு நான் திரும்ப உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக வந்தேன் நான். எங்கள் அம்மா உடனே சொன்னாங்க, சில பேர் உண்மையாகவும் இருக்கிறாங்க இப்படி அப்படின்னு, அதனால உண்மையாக கூட சில பேர் இருப்பார்கள், அவர்களை நாம் சந்தேகப்பட்டு அந்த பாபத்தை சேர்த்து கொண்டு விடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம்.